தோழர்களே, இன்றைய சர்வதேச அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஆய்வில் உற்பத்தி உலகமயமாதல், வெளி நிறுவனத்தில் உற்பத்தி செய்வது, கொடும் சுரண்டல், கொள்ளை லாபம் அப்படிங்கிற தலைப்பில் ஜான் ஸ்மித்துடைய ஆய்வு பற்றி பார்த்தோம். மார்க்சிய பொருளாதார ஆய்வில் அதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடியதும் மையமாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது, உற்பத்தியிலும் அந்த உற்பத்தி உறவுகளிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விநியோக உறவில் ஏற்படுற மாற்றங்களையும், அதே போல் அரசியல் கலாச்சார மாற்றங்களையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த விநியோக உறவுகளும் அரசியல் கலாச்சார மாற்றங்களும் இந்த உற்பத்தி உறவுகள் மேல் தாக்கம் செலுத்தலாம். ஆனால் இறுதி கணக்கில் தீர்மானகரமாக இருப்பது உற்பத்தி உறவுகள், அதாவது பொருளாதார அடித்தளம் அப்படிங்கிறது மார்க்சியத்தினுடைய அடிப்படை, அரசியல் பொருளாதாரத்தின் அடிப்படை. இப்போ நம்ம நிதித்துறை கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், அல்லது ஏகாதிபத்தியம் வந்து அரசியல் இராணுவ ரீதியாக செயல்படுவது, சந்தையில் பெரிய நிறுவனங்களின் ஏகபோகம், இது எல்லாவற்றையும் நம்ம வந்து உற்பத்தியில் கொண்டு போய் பார்க்க வேண்டியிருக்கு. உற்பத்தியில் ஏற்பட்ட எந்த மாற்றங்கள் இந்த மேல்கட்டுமானத்திலும் விநியோக உறவுகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் ஜான் ஸ்மித்தினுடைய ஆய்வினுடைய முக்கியத்துவம். அவர் உற்பத்தியை மையமாக கொண்டு வைக்கிறாரு. உற்பத்தியில் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான உறவு எப்படி மாறியிருக்கு? ஏகாதிபத்திய அல்லது வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளில் முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான உறவு, காலனிய நாடுகளில் அல்லது முன்னாள் காலனிய நாடுகளில் முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் இடையேயான உறவு, இந்த உறவை மையமாக கொண்டு வைக்கிறாரு. அப்போ தொழிலாளி வர்க்கம் என்ன பாத்திரத்தை வகிக்குது, எந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ளுது அப்படிங்கிறது அந்த ஆய்விலிருந்து பெறப்படும் முக்கியமான ஒரு விளைவு, ஒரு ஒரு பாடம் அல்லது படிப்பினை. சரி, இன்னும் சில அம்சங்களை வந்து ஓவராலாக அந்த ஆய்வை மையமாக வச்சுட்டு அதோடு இணைந்த சில விஷயங்களை வந்து நம்ம பட்டியல் போடலாம். முக்கியமாக இவர் கோஸ்டாஸ் லாபோவிட்சாஸ் எழுதிய நிதிமயமாதல், அதாவது உற்பத்தி இல்லாமலே லாபம் ஈட்டுவது அப்படின்னு அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஃபினான்ஷியலைசேஷன். அதை பற்றி அதில் உள்ள முக்கியமான அம்சத்தையும் அதையும் டோனி நார்ஃபீல்டு எழுதிய த சிட்டி அப்படிங்கிற பிரிட்டனுடைய நிதித்துறை கட்டமைப்பு பற்றிய நூலையும், இன்னொருத்தர் டிஜிட்டல் லேபர் அண்ட் கார்ல் மார்க்ஸ், அந்த நூலையும் சேர்த்து இன்னும் சில விஷயங்களை சேர்த்து நம்ம இந்த 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 கேட்டகரிஸை வந்தடைகிறோம். முதல்ல வந்து அமெரிக்காவிலையும் யூகேவிலையும், அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன் அப்படின்னு சொன்னோன்னா ஐக்கிய முடியரசு. இங்கே வந்து உழைக்கும் வர்க்கத்தின் மீது மிகப்பெரிய கடன் வந்து சுமத்தப்படுவது, அவங்களுடைய ஓய்வூதிய பணம் அல்லது சமூக பாதுகாப்பு பணம் வந்து அதுவும் நிதிமயமாக்கப்படுறது. இரண்டாவது விஷயம், நிதித்துறை அல்லாத பெருநிறுவனங்களுடைய உபரி, மிகப்பெரிய உபரி வந்து அவங்க கையில் குவிகிறது. அதற்கு இணையாக அரசுகளுடைய கடன் அதிகமாகுது. இது முதல் விஷயம். இப்போ இதற்கு இணையாக இதோடு நெருக்கமாக தொடர்புடையது சீனா. சீனா ஒரு அந்த கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு வர்த்தக உபரியை பராமரித்து வர்றது. அதன் மூலமாக சீன அரசு அமெரிக்க அரசினுடைய கடன் பத்திரங்களை வாங்கி வச்சிருக்குது. இரண்டாவதாக, இது சர்வதேச ரீதியில் பேசிகிட்டு இருக்கிறோம், இரண்டாவதாக அரேபியா அதாவது வளைகுடா நாடுகளில் அந்த பெட்ரோல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் கையில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் அல்லது உபரி நிதி, இதுவும் வந்து யூகேயிலும் அமெரிக்காவிலும் முதலீடு செய்யப்படுது. அந்த அரசுகளின் கடன்களையும் அந்த நிறுவனங்களின் நிதித்துறையுடன் நிதி செயல்பாடுகளோடும் நெருக்கமான தொடர்புடையதாக இருக்குது. மூணாவதாக, ஜெர்மனி ஜப்பான் போன்ற முதிர்ச்சியடைந்த ஆனால் உற்பத்தி சார்ந்த நாடுகளின் உபரி, இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த நிதி கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும். தொடரலாம். அடுத்ததாக பொருளாதாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல பொருள் உற்பத்தி. பொருள் உற்பத்தியில் வாழ்வு சாதனங்கள் அல்லது நுகர்வு சாதனங்கள், அதே போல் உற்பத்தி சாதனங்கள், எந்திரங்கள், கச்சா பொருட்கள் உற்பத்தி. அந்த உற்பத்தி சாதனங்களை ரெண்டாக பிரிக்கலாம், எந்திரங்கள் உற்பத்தி, கச்சா பொருட்கள் உற்பத்தி. அடுத்தது சேவைகள். சேவைகள் என்பது தனிநபர் சேவைகள், அது போக்குவரத்தாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், அதே போல் கல்வி, மருத்துவம், இதெல்லாம் தனிநபர் சேவைகள். ரெண்டாவது வணிக சேவைகள் அல்லது பிஸ்னஸ் சர்வீசஸ், இது வந்து அக்கௌண்டிங்காக இருக்கலாம், இல்லை விற்பனை, சேல்ஸ், மார்க்கெட்டிங், இதுதான் மனிதவள மேலாண்மை, அதாவது ஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மூணாவது வந்து லாஜிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ்லேயும் சேவையில் வந்து பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற போக்குவரத்து, அதே போல் தகவல் தொடர்பு. இந்த மூணையும் வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேவைகள்லேயே இந்த பொழுதுபோக்கு, போக்குவரத்து, இதெல்லாம் ஒரு வகை. இது வந்து நேரடியாக ஒரு பயன் மதிப்பை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள். அது தனிநபர்களுக்கான பயன் மதிப்பாக இருக்கலாம் அல்லது உற்பத்திக்கான பயன் மதிப்பாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து விற்பனை, சேல்ஸ், அக்கவுண்டிங், இப்படிலாம் வர்றது வந்து இது பயன் மதிப்பை கொடுக்கறதில்ல, இந்த மதிப்பை ரியலைஸ் பண்ணுறதுக்கு, மதிப்பை வந்து கைப்பற்றுவதற்கான செயல்பாடுகளாக இருக்கு. அப்புறம் தகவல் தொடர்பும் அந்த பயன் மதிப்பை கொடுக்கக்கூடிய சேவையாக இருக்குது. இப்போ இதோடு இணைச்சு பார்க்கும்போது நம்ம தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சி, இதுவும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னென்ன எப்படிலாம் செயல்படுது, பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி செயல்படுது, அதாவது வணிக நிறுவனங்களுக்கு. மூணாவது லாஜிஸ்டிக்ஸ், போக்குவரத்து, தகவல் தொடர்பில் என்ன மாதிரி செயல்படுது. இப்போ பர்சனல் நம்ம பார்க்குறோம், இது வந்து பர்சனல் வந்து இன்றைக்கி முக்கியமாக பொழுதுபோக்கு, தகவல் தொடர்பு, தகவல்களை பெறுவது. பிஸ்னஸில் வந்து உற்பத்தியை மேலாண்மை செய்வது, அது மாதிரி விளம்பரங்கள், இணையத்தின் மூலமாக விளம்பரம் கொடுக்கிறது, அதுவும் தகவல் அனுப்புவது. லாஜிஸ்டிக்ஸ்லேயும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது, போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லை பொருட்களை அனுப்புவதை ஒருங்கிணைக்கிறதுல இந்த தகவல் தொடர்பு என்னென்ன தாக்கங்களை செலுத்தியிருக்கு. உற்பத்தியில் ஏற்பட்ட நகர்வுகள், மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனிநபருக்கான நுகர்வுக்கான பொருட்கள், அதாவது வாழ்வு சாதனங்கள் உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம், அது அங்கே ஏற்பட்ட ஏகபோக நிறுவனங்கள், இந்த ஏகபோக நிறுவனங்கள் எதன் மூலமாக தங்களை நிலைநாட்டிக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சந்தையில் தங்களுடைய ஒரு பிராண்டை வந்து உருவாக்குறது, அதற்கான விளம்பரம், அதற்கான சந்தைப்படுத்தல் வேலைகளை செய்வது. அதன் பிறகு உற்பத்தியை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஆப்பிள், ஹெச்என்எம் பற்றி மட்டும் நம்ம பேச வேணாம், இது முன்னே ஹிந்துஸ்தான் லீவர்னு இருந்தது, இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னு மாறி இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய சோப்பு, பேஸ்ட் எல்லாத்தையும் எதையுமே அவங்க உற்பத்தி பண்ணுறதில்ல, வெளியே நிறுவனங்களில் கொடுத்து செய்து வாங்கி சந்தைப்படுத்தல் மட்டும், சந்தைப்படுத்துதலும் அதனுடைய வணிக முத்திரையும் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, டாட்டாவுடைய லெதர் ஃபேக்ட்ரி. டாட்டா ஒரு பெரிய நிறுவனம், அது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது, தொழிலாளர்களுக்கு கூலி கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லை இந்த கழிவுகளை கையாளுவது, இது எல்லாவற்றையும் அது பின்பற்றணும். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த தோல் பதனிடுதலுடைய கழிவுகளை அதிகமாக வரக்கூடிய உற்பத்தியை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, வெளி நிறுவனங்களை செஞ்சு வாங்கிக்கிறாங்க. கல்கட்டா, கான்பூர், டெல்லி போன்ற பகுதிகளில் செஞ்சு வாங்குகிறாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கு டாட்டாவுடைய டெக்னீஷியனே அங்கே இருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம இந்த பொருட்கள் உற்பத்தியில் வரக்கூடிய அவுட் சோர்ஸிங். அது தனிநபர் வந்து HLL பார்த்தோம், வாழ்வு உற்பத்தி சாதனங்களில் டாட்டாவுடைய உதாரணம் பார்த்தோம். அதே போல் பிஸ்னஸ் சர்வீசஸ் அவுட் சோர்ஸிங், அது வந்து அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், இல்லை பேக் ஆஃபீஸ் சர்வீசஸ் அப்படின்னு BPO பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியினால், சாரி, தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இது சாத்தியமாயிருக்கு. ரெண்டாவது வந்து பர்சனல் சர்வீசஸ், அதுவும் வந்து கல்வி, மருத்துவ ஆலோசனை அது போன்ற சேவைகள். மூணாவதாக நிதித்துறை சேவைகள். இப்போ இது எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு விநியோகத் துறையை சார்ந்தது நிதித்துறை. அந்த சேவைகளில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அதையும் இந்த உற்பத்தி நகர்வில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த உற்பத்தி அவுட் சோர்சிங் அல்லது வெளி நிறுவனத்தில் செய்து வாங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் வந்து திருப்பூருக்கு மாற்றப்பட்ட சாயப்பட்டறைகள், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கான்பூர் இந்த இடங்களில் எல்லாம் மாற்றப்பட்ட தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆம்பூர், இவங்க எல்லாமே வந்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு தோல் பொருட்களை உற்பத்தி செய்வதை செய்து ஏற்றுமதி செய்வதை நோக்கிய தொழில்களாக இருக்கு. ஜான் ஸ்மித் விவரிக்கிற அதே போல் இங்கே அதில் முதலீடு செய்வது, அதுக்கான பொறுப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இந்திய முதலாளிகள். அதை எப்படி செய்யணும், அதனுடைய தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தி தனக்கு தேவைப்படி செய்து வாங்கி கொள்வது மேற்கத்திய முதலாளிகள். அதன் மூலமாக அவங்க வந்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிப்பாங்க. இவன் தோல் பொருட்கள், உதாரணமாக காலணிகள், தோல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறத கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஏகபோக நிறுவனங்களுடைய, மேற்கத்திய ஏகபோக நிறுவனங்களுடைய டெக்னீஷியனே இந்த நிறுவனங்களுக்குள்ளே போய் அதை கட்டுப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இதோடு இணைஞ்சு வந்து நம்ம அறிவுசார் சொத்துடைமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதே போல் உற்பத்தி உலகமயமாகும்போது வெளி நிறுவனங்களில் செய்து வாங்கும்போது யாரோ ஒருத்தர் குறுக்க புகுந்து அந்த பொருளை சந்தையில் விற்றுடக்கூடாது அப்படின்னு அறிவுசார் சொத்துடைமையை கொண்டு வராங்க. அதுதான் முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த சந்தை ஏகபோகத்துக்கு எப்போவுமே ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஹெச்எல்எல் வந்து தன்னுடைய பேஸ்ட்டை வெளியே ஒரு கம்பெனியில் செய்து வாங்குறாங்க அப்படின்னா அதே பேஸ்ட்டை அதே மெஷினை வச்சு ஓட்டுறதுக்கு வந்து பக்கத்தில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பெயர் மட்டும் இல்லாமல் மாற்று பேஸ்ட்டுகளோ சோப்புகளோ சந்தையில் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஏகபோகம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட தான் வேண்டியிருக்கு. சந்தை ஏகபோகத்தில் அது அறுதி ஏகபோகம் எங்கேயுமே கிடையாது. கடைசியாக நம்ம பேச வேண்டியது கச்சா எண்ணெய். எல்லாமே கச்சா எண்ணெயை சுற்றி தான் சொல்லலுது, அமெரிக்க டாலரின் ஆதிக்கமே அதுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கு. கச்சா எண்ணெய் மீதான ஆதிக்கம், கச்சா எண்ணெய் ஒரு இயற்கை வளம், அது உற்பத்தியில் முக்கியமான பங்கு செலுத்துது. அந்த இயற்கை வளத்தை கட்டுப்படுத்தக்கூடியவருக்கு மொத்த பொருளாதாரத்தில் உற்பத்தியாகும் மதிப்பில் கணிசமான பகுதி நில வாடகையாக போய் சேரும், வாடகையாக போய் சேரும். ஆனால் உற்பத்தியில் யார் சுரண்டப்படுறாங்க, மதிப்பை சேர்ப்பது கச்சா எண்ணெய் மதிப்பை சேர்க்கிறது இல்லை, மதிப்பை சேர்ப்பது சரக்கு உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் உழைப்பு தான் மதிப்பை சேர்க்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு, கச்சா எண்ணெய் மீதான மேலாதிக்கம் என்பது அது அமெரிக்கா மட்டும் உருவாக்கலை, அது அந்த கச்சா எண்ணெய் வளங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய விலையை வந்து 1973 தான் நினைக்கிறேன் விலையை 3 மடங்கு உயர்த்துறாங்க. அதனோடு அதை கட்டுப்படுத்துவது அமெரிக்க ஏகாதிபத்தியம். அதனோடு இணைந்து அமெரிக்க பிரிட்டிஷ் நிறுவனங்கள் அவங்க வந்து இந்த லாபத்தில் பெரும்பகுதியை ஒதுக்கி கொள்வது. எனவே கச்சா எண்ணெய் தான் உலகத்துக்கு மையம் அப்படின்னு சொல்வதோ, இல்லை தரவுகள் தான் உலகத்துக்கு மையம் அப்படின்னா இதன் மூலமாக கட்டுப்படுத்துவது நடக்குது. ஆனால் இதை இயக்குவது, இதை இறுதி கணக்கில் தீர்மானகரமாக இருப்பது உற்பத்தி விநியோகம் பரிவர்த்தனை நுகர்வு. இப்போ உற்பத்தியில் ஈடுபடும் மனிதர்களுக்கிடையேயான உற்பத்தி உறவுகள், முதலாளிகள் தொழிலாளிகள் இவர்களுக்கிடையே விநியோகமாவது மொத்த மதிப்பில் மதிப்பின் அடிப்படையில் நடக்குது. மதிப்பு விதியின் அடிப்படையில் ஒரு பகுதி கூலியாக தொழிலாளர்களுக்கு போகுது, உபரி மதிப்பு முதலாளி வர்க்கத்துக்கு போகுது. இந்த உபரி மதிப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஆலை முதலாளிகளுக்கும் வணிக முதலாளிகளுக்கு, வங்கி முதலாளிகளுக்கு, நிதித்துறை முதலாளிகளுக்கு, இதே போல் இயற்கை வளங்களை கட்டுப்படுத்தும் முதலாளிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. உபரி மதிப்பு இருந்தால் தான் பிரித்து கொடுக்க முடியும். இந்த பிரித்து கொடுப்பது விநியோகத்தை வந்து தீர்மானிக்குது. விநியோகத்துக்கு அப்புறம் யார் என்ன பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்பது பரிவர்த்தனை மூலமாக, தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைத்த கூலியை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி பல்வேறு பொருட்களை வாங்கிக்கிறாங்க. அதே போல் முதலாளிகள் தங்களுடைய நுகர்வுக்கும் தங்களுடைய முதலீட்டுக்கும் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கங்கிறது பரிவர்த்தனை மூலமாக தீர்மானிக்கப்படுது. இதுதான் ஒரு தனிப்பட்ட நுகர்வாகவும் உற்பத்தி நுகர்வாகவும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் போய் சேருது. அப்போ இந்த கப்புக்கும் லிப்புக்கும் இடையில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது, விநியோகம் பரிவர்த்தனை. இந்த அடிப்படையிலிருந்து நம்ம தொடரலாம்.